ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியில்லோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம், ஃபாதர் ஆல்பர்ட் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு பல வேலைகள், பலருடைய வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் அது இந்த நேரம் சேர்க்கப்படுகிறது. பலருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறோம். நிறைய பேருடைய சிந்தனைகளை நீங்கள் கலந்து கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் புதிய சிந்தனையினால் அவர் என்ன செய்கிறாரு, வலுப்படுத்துகிறார். நிறைய குருக்களுக்கு நல்ல ஒரு சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. நிறைய குருக்கள் நல்ல சிந்தனைகளை பேச முடியுது. நிறைய பேர் எழுதுகிறாங்க, புஸ்தகமாக எழுதுகிறாங்க, கருத்துக்களை எழுதி பதிவு செய்கிறாங்க. நம்முடைய பள்ளிகள், பாடசாலைகள், நம்முடைய தியோலாஜிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குது, இறையியல் கல்லூரிகள், அங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறாங்க மாணவர்களை உருவாக்குறதில். இப்படி நம்மளுடைய திருவவை வந்து பல தளங்களில் வந்து மிகச்சிறப்பாக வேலை செய்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பான அந்த காரியத்தில் நம்ம எல்லோருமே பங்கெடுக்கிறோம், எல்லோருமே பங்கெடுக்கிறோம். எல்லோரும் இந்த காரியத்திலும் எவாஞ்சலைசேஷன் அப்படின்னா நற்செய்தி ஆற்றக்கூடிய அந்த நற்செய்தி பணி எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது. ஆகவே தான் எல்லா குருக்களையும் உங்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். சிறப்பாக இளம் குருக்கள் அவர்களுடைய புதிய சிந்தனைகள், புதிய சமூக பார்வை, அவர்களுடைய புதிய ஆன்மீக எழுச்சி, இதெல்லாம் நம்ம சுவைத்து பார்க்கணும். அநேகர் அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் அதை உறுதி செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம திருவருகை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். தயாரிப்பின் காலம். பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்பா அம்மா தயாரிக்கிறாங்களா அப்படின்னு. அவங்க பார்க்குற விதம் வேறு, அவங்க பார்க்குற விதம் முறுக்கு சொல்கிறாங்களா, அதிர்ஷ்டம் சொல்கிறாங்களா, புது துணி எடுக்கிறாங்களா அப்படின்னு. கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம பிளான் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் நமக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி, கேக்கு வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சி எல்லோருக்கும் அவரவருக்கு உகந்த விதமாக அமைகிறது. சிறு குழந்தைகளிடத்துல போய் பெரிய சித்தாந்தங்களை நம்ம பேசி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவிக்க முடியாது. கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியான ஒரு வருகையாக மாற்றணும் அப்படிங்கிறதுனுடைய அடையாளமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், உலகியல் ரீதியான சில அடையாளங்களையும் இந்த இடத்துல நம்ம மறுக்க முடியாத உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சாப்பாடு அதை பற்றி யோசிக்கல அப்படின்னா அது நல்லதில்லை இல்லையா. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு உரிய பங்கு கொடுக்கணும், கணவன் மனைவிக்குரிய பங்கை, மனைவி கணவனுக்குரிய பங்கை, இப்படி எல்லாரும் அவரவருக்குரிய பங்கை கொடுத்து செய்து நம்ம என்ன செய்யணும், நிறைவு கொடுக்கணும். இயேசுசாமி கடவுள் என்கிற அந்த நிலையில் இணைந்திருந்தார். யோவான செய்தியில் நம்ம பார்க்குறோம், தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுள் ஆகியும் இருந்தது. அந்த வார்த்தை என்ன செய்யலை, நான் கடவுளை மாதிரி இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்காம கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாய் வெளிவந்தது தான் மகன் என்கிற ஒரு இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசனுடைய கேரக்டர். அவர் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். யூதர்கள் வந்து அவங்க கடவுளை யாவே தெய்வத்தை பார்க்குற விதமே வித்தியாசமாக பார்த்தாங்க. அப்போ தொடக்க நம்ம பழைய ஏற்பாடெல்லாம் பார்க்குறோம், அவங்க கடவுளை வந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 நீதிபதியாக, அவர் வந்து அவருக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது அப்படி ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் வச்சுருந்தாங்க. பயந்தாங்க, ஒரு பயந்த ஒரு நிலை, தந்தையை வந்து ஒரு பயப்படுகிற ஒரு நிலையில் வச்சு பார்த்தாங்க. இயேசுசாமி வந்து அதெல்லாம் மாற்றுறார், அதெல்லாம் மாற்றுறார். தந்தை இரக்கமும் அன்பும் உடையவர். அவர் அவருடைய இரக்கம் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத இயேசுசாமி நமக்கு நிறைவாக காட்டிட்டு போனார். கல்வாரி மலையில் ஏறி கரங்களை விரித்து இரத்தத்தை சிந்தி அந்த நேரத்தில் கூட இவர்களை மன்னியும் என்று சொல்லி கடவுள் என்ன செய்தார், அற்புதமான ஒரு விடுதலையை நம்ம காண செய்தார். இதோ அவர் கல்வாரி மலையில் ஏறுறதுக்காகவே பிறக்க போகிற அந்த பிறப்பின் அதிசயம். அப்போ அந்த பிறப்பினுடைய ஆழம் என்ன, பிறப்பினுடைய அகலம் என்ன, பிறப்பினுடைய நீளம் என்ன, இதெல்லாம் இந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம்னு சொல்ல பாருங்களேன், அதை நாம் அறிந்து கொள்ளணும்னா இயேசுவை தான் பார்க்கணும். அப்போ இயேசுவினுடைய வருகையை நான் பார்க்கிற போது நாம் இயேசுவாக மாறி பார்க்க வேண்டும். நான் வந்து இயேசுவாய் மாறி நிற்க வேண்டும். எதுக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகிறதில்லை, அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறணும். ஸோ அதனால தான் இன்றைக்கு நற்செய்தி, இன்றைக்கி முதல் வாசகம் எல்லாமே ஒரு காரியத்தை குறித்து நம்மளை என்ன செய்யுது, அப்படியே மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போகுது. இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த எசையா நூலினுடைய அதிகாரம் 41 இறைவார்த்தைகள் 13-20 வரை, அதில் பாருங்கள், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபே புழுவே, யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு. அதனால தான் பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், பாட்டு பாடிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் உன் என் அன்பு உன்னோடு. கடவுள் வந்து எவ்வளோ உறுதியாக சொல்லுவதாக இந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கிறார். இந்த பாடல்களெல்லாம் பாடிட்டு நம்ம என்ன செய்கிறதில்ல, பல நேரங்கள் உணர முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம், வெறும் பாடலோடு அதை நம்ம கடந்து போகிறோம். அப்படி இல்லை, அந்த பாடல் நமக்குரியதாக மாறணும், வார்த்தை நமக்குரியதாக மாறணும். ஆண்டவர் பாருங்கள், இந்த நற்செய்தியினுடைய இந்த முதல் வாசகத்தினுடைய அடிப்படையில் இதெல்லாம் நிறைய சொல்கிறார். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், கிடைக்கவில்லை, தாகத்தால் நாவரண்டு போகின்றனர், ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடைசியாக வருது பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருது, இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இஸ்ரேலின் தேவன் தூயவராக இருக்கிறார். அதனால தான் முதல் வரி எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதை முன்மொழி, இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். அப்போ வரப்போகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், யாராக இருக்கிறார், இஸ்ரேலின் மீட்பராக இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம் பாருங்களேன், அவர் இஸ்ரேலின் மீட்பர், எப்படிப்பட்ட மீட்பராக இருக்கிறார், அவருடைய மீட்பு தன்மை, அவருடைய அந்த நிலைப்பாடு, அவருடைய வடிவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை சிந்திக்கணும். கடவுளை வந்து நம்ம ஒரு சின்ன கருப்பொருளில் வச்சு பார்க்க முடியாது, அவர் எல்லாவற்றையும் கடந்த ஆசீர்வாதம். ஆகவே இந்த நாளில் நம்ம நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், கடவுளுடைய அந்த முகத்தை எப்படி இருக்க போகுது அந்த முகம் அப்படின்னு. நற்செய்தியில் நம்ம பார்த்தோம், இயேசு மக்கள் கூட்டத்துக்கு சொல்கிறாரு, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. இதுவரைக்கும் திருமுழுக்கு யோவானை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா சொல்லிட்டு போல, இயேசுசாமி மிக அழுத்தமாக சொல்கிறாரு, மிக உறுதியாக சொல்கிறேன். அப்போது இயேசுசாமி உறுதியாக ஏதோ சொல்கிறாருன்னா அது என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்போ விண்ணரசில் யா திருமுழுக்கு யோவான் தான் பெஸ்ட்டு, ஆனால் அவரை விட நீ பெஸ்ட்டாக போக முடியும், அவருடைய நிலையை விட ஒரு நிலை ஒரு படி கூட நீ நிற்க முடியும். எப்போது? விண்ணரசில் மிகச்சிறியவராய் நீ இருக்கிற போது. அப்போ விண்ணரசுக்குள்ள மிகச்சிறியவராக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அலசி ஆராய்கிறது இன்றைய வாசகங்கள். அப்போது அதனுடைய நற்செய்தியினுடைய ஆழத்தை பார்க்குற போது விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது, தாக்குகிறவர்கள் அதை கைப்பற்றி கொள்கிறார்கள். பாருங்கள், சில பேர் தாக்கி அதை கைப்பற்றி கொள்கிறாங்க. திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வருமுறை இறைவாக்கு உரைத்தன. இறைவாக்கு நூல்களும் யோவான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அருமையான வேளையில் இந்த விண்ணரசு தாக்கப்படுது. அப்போது யார் தாக்குவா? இப்போ ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டை வந்து நல்லவங்களும் சண்டை போட்டு பிடிக்கிறான், கெட்டவனும் சண்டை போட்டு பிடிக்கிறான். ஒரு நாடு ஆளப்படுகிறது, நம்ம பார்க்குறோம் நாட்டினுடைய ஆளுமையை வச்சு நம்ம சொல்கிறோம், இவங்க நல்லவங்க ஆண்டாங்க, இவங்க வரலாறு திரும்பி பார்க்கும்போது இவருடைய ஆட்சி பொற்காலம், இவருடைய ஆட்சி கட்காலம் அப்படின்னு சொல்லி பொற்காலம், இது மோசமான காலம், ஏன்னா இவருடைய ஆட்சியில் இப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆட்சியை நம்ம விமர்சிக்கிறோம். அது தற்சமயம் கூட நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வாழ்கிற நாட்களில் கூட இந்த ஆட்சி இப்படி சிறப்பாக இருந்துச்சு, இந்த ஆட்சி இல்லை. டிவியை திறந்தோம்னா நம்ம நிறைய ஃபார்மேட்டில் என்ன செய்கிறாங்க, ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உரையாடல் நிகழ்த்துவாங்க. அரசியல் சமூகம் அரசாங்கம் வந்து எடுக்கிற முடிவுகளை என்ன செய்வாங்க, வாதத்துக்கு உட்படுத்துவாங்க, விவாத மேடைன்னு சொல்லி வைப்பாங்க. அப்போது அவங்க ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, இது தவறான முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இந்தியாவில் விவசாயிகளுடைய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, ஒரு பக்கம் அரசு என்ன செய்து அதனுடைய கோரிக்கையை முன்வைக்குது. இப்போ எது சரி எது தவறு, இப்போ இதை வந்து நம்ம அறிவு சார்ந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறத விட நம்ம நாட்டினுடைய ஆளுமை, நாட்டினுடைய அந்த ஆன்மீகம் சார்ந்த நிலையில் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது அதில் எது தவறு எது சரிங்கிறத கண்டுகொள்ள முடியும். இதை வந்து கண்டுகொள்கிறவங்க எளியவர்கள் பக்கம் நின்று அவர்களோட கரம் கோர்த்து கொள்கிறாங்க. ஸோ இந்த நாளில் கூட கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முதல் வாசகம் பார்த்திங்கன்னா தூய்மையை பற்றி சொல்லுது. இஸ்ரவேலின் தூயவர் அதை படைத்தார், இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர் அப்படின்னு காட்டுது. இந்த நற்செய்திக்கு வருகிற போது அவர் வந்து விண்ணரசு தாக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும், விண்ணரசுக்குள்ளே நீ பெரிய ஆளாக இருக்கணும்னா முதல்ல சிறிய ஆளாக மாறணும், சிறியவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் நமக்கு ஒரு ஆழமான ஒரு பேக்ரவுண்டை கொடுக்குது. இப்போ இந்த அடிப்படையை வச்சு நம்ம பார்க்குற போது இந்த தூய்மையை குறித்து முதல் வாசகம் பேசுது. பாருங்கள், தூய்மை திருப்பாடல் 71:2 நம்ம பார்க்குறோம். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன், இஸ்ரேலின் தூயரே யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். எசையா 17:7 அன்றுதான் மனிதர் தம்மை படைத்தவரை நோக்குவர், இஸ்ரேலின் தூயவரை காண அவர்கள் கண்கள் விழையும். இதெல்லாம் என்ன இருக்குன்னா, இஸ்ரேலின் தூயவர்னு வருது பாருங்களேன். அப்போ இஸ்ரவேலின் தூயவர் யார்? அப்போ கடவுளுக்கு பெயர் கிடையாது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய இயல்பு எப்படியோ அப்படியாக அவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிற. அப்போ இதில் ஒரு முக்கியமான பெயர் என்ன கொடுக்கப்படுதுன்னா இஸ்ரேலின் தூயவர். எசையா 41:14 கூட பார்த்தீங்கன்னாக்க, யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர் அப்படிங்கிற அடையாளம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது மாதிரி இஸ்ரேலின் தூயவர் யார்? கடவுளுக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுகிறார். குறிப்பாக அந்த எசையா வந்து இந்த ஆஸ்பெக்டை வந்து ரவுண்டு பண்ணுறார், இஸ்ரேலின் தூயவர் அப்படின்னு. அப்போ இஸ்ரேலின் தூயவர் கடவுள் தூயவராக இருக்கிறாரு அப்படின்னா, அவரை மீட்பராய் கொண்டிருக்கிற இனம் தூய இனமாக இருக்கணும். 1 பேதுரு 2:9 நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தையை. அழகாக பேதுரு சொல்லுவார், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான பிள்ளைகள். அப்போ தூய மக்களினத்தினர் என்பது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிற. அப்போ இந்த தூய்மையை நம்ம இன்றைய வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த முதல் நற்செய்தியில் பார்க்குறோம், விண்ணரசு தாக்கப்படுகிறது, அதை தாக்குகிறவர்கள் அதை உரிமையாக்கி கொள்கிறார், அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கைப்பற்றி கொள்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. உரிமையாக்கி கொள்வது அப்படிங்கிறது வேறு, கைப்பற்றுறதுங்கிறது வேறு. அப்போது இந்த விண்ணரசு கைப்பற்றப்படுகிறது தீயவர்களால் கூட சில வேளைகளில். அப்போ விண்ணரசை கைப்பற்றிட்டாங்கன்னா அந்த விண்ணரசு எப்படி மாறிடும்னா, அது கடவுளுடைய அரசாக இருப்பது வேறு ஒரு அரசாய் மாறிடும். அங்கே அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது. அப்போ விண்ணரசு வேணும்னு விரும்புகிறவங்க என்ன செய்யணுன்னா, இப்போ ஒரு நாடு ஒரு 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 நாடு தாக்கப்படுது எதிரிகளால் அப்படின்னா அந்த நாட்டுக்காரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க, அந்த தாக்குதலை தடுப்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க, எதிர்த்து போரிடுவாங்க. இப்போ நாம் நிறைய பேர் விரும்புகிறோம், விண்ணரசு வேணும், நல்ல அரசு வேணும், ஆண்டவருடைய அரசு வரணும், டெய்லி ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதல் நாமம் போற்றப்படுக, முதல் ராஜ்யம் வருக, முதல் அரசு வருக, இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோக மந்திரத்தில் சொல்கிறோம். அப்போது முதல் அரசு வருகன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த அந்த அரசு வந்து தீயவர்களால் கைப்பற்றப்பட்டு விடாதபடி நம்ம என்ன செய்யணும்னா நாம் முன்னிலையில் நின்று போராடணும். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அந்த அழைப்பை கொடுக்குறார். பாருங்க, திருமலுக்கு யோவான் வந்து போராடுறார், நிறைய புனிதர்கள் போராடினாங்க. இன்னைக்கு நம்மளும் இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் போராடக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம நினச்சி நினச்சி எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் எனக்கு இரக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இரக்கத்தை கொடுப்பார் எப்போ அப்படின்னா, அவருடைய காரியம் எது என்பதை நம்ம அறிந்து செயல்பட முயற்சிக்கிற போது கடவுள் என்ன செய்வார், நமக்குரிய பங்கை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வாசகத்தெல்லாம் பார்க்கிற போது இந்த இந்த தூயவர் தூயவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இஸ்ரேவேலின் தூயவரே அப்படின்னு. அந்த இஸ்ரேவேலின் தூயவருடைய அடையாளத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, விடுதலை காரியத்தோடு தூய்மையை ஒப்புப்படுத்திருக்கிற. நம்ம வந்து தூய்மை அப்படின்னு நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தூய்மையை நம்ம கனவு காண முடியாது. கடவுளுடைய தளத்தில் அவர் எப்படிப்பட்ட செய்தியை வைக்கிறார்னா, தூய்மைனா விடுதலையோடு கூடிய ஒரு செய்தியாக தான் இந்த தூய்மை வைக்கப்படுகிறது. இசையா 29:19 பாருங்கிற, ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர், மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். பாருங்கள், ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் மகிழ்ச்சி பெறுவர்னா, ஒடுக்கப்பட்ட வார்த்தையை பாருங்களேன், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலை அடைவாங்க. மானிடரில் வறியவர், வறியவர்னா ஏழை, வஞ்சிக்கப்பட்டவர். இசையா 30:12 பாருங்கள், இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே, என் எச்சரிக்கையை நீங்கள் அவமதித்தீர்கள், அடக்கி ஆள்வதிலும் ஒடுக்குவதிலும் நம்பிக்கை வைத்தீர்கள், அவற்றையே பற்றி கொண்டிருந்தீர்கள். அப்போ இவங்கெல்லாம் யார், அந்த தூய்மைக்கு எதிராக நிற்கிறவங்க, இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராக நிற்கிறவங்க, கடவுளுக்கு எதிராக செயல்படுறவங்க, அடக்கி ஒடுக்குறவங்க. ஒருத்தர் இப்போ போராடுறாங்கன்னா கூப்பிட்டு கேட்கணும், என்ன அவங்களுடைய நியாயம், அவங்களுக்கு ஒரு நீதி உண்டா. இப்போ இன்றைக்கி நீதிகள் விலை நீதியே விலை பேசப்படுகிற ஒரு காலம். அப்போது இதெல்லாம் வந்து இந்த மக்கள் யாருன்னு அடையாளப்படுத்துது. அப்போது அந்த எளியவர்களுடைய கண்ணீரை காண முடியாத, எளியவர்களுடைய கூக்குரலை கேட்க முடியாத, ஒடுக்குகிறது தான் என்னுடைய பார்வை அப்படின்னு நம்ம நினைக்கிற இந்த அரசோ அல்லது தலைமையோ அல்லது எந்த ஒரு மனிதரோ கடவுளுக்கு விரோதமாக எதிராய் நிற்கிறவங்க, இசையா 30:11 பாருங்கள், தடம் மாறி செல்லுங்கள், நெறியை விட்டு விலகுங்கள், இஸ்ரேலின் தூயவரை எங்கள் பார்வையிலிருந்து அகற்றுங்கள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா தீயவர்கள் சொல்லுவாங்க, நெறி ஒரு வாழ்க்கை நெறிங்கிறது கிடையாது, ஒரு சமூக நெறிங்கிறது கிடையாது. அப்போ அந்த ஒழுக்கம் நெறிகளை எல்லாம் விட்டு விலகே, எப்படி வேணாலும் வாழலாம், இதுதான் சரி, இல்லாத ஒன்றை அது சரின்னு சொல்லுவாங்க. இசையா 54:5 சொல்லுது பாருங்க, உன்னை உருவாக்கிய உன் கணவர் படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம், இஸ்ரேலின் தூயவரே. அவருக்கு பேர் என்ன சொல்கிறார் பாருங்கள், படைகளின் ஆண்டவர். அப்போ படை எங்கே போகும், தீமை நடக்கிற இடத்துல போரிடுவதற்கு படை அனுப்பப்படும். அப்போ படைகளின் ஆண்டவர், அப்போ விடுதலையினுடைய அடையாளம், அவர்தம் பெயராம், இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். மீட்பருங்கிற அடையாளம் என்ன, ஒரு இடத்து ஒரு காரியத்திலிருந்து ஒருத்தரை மீட்கிறது, விடுவிக்கிறது, அதான் மீட்பர். உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இல்லை, உலகம் முழுமைக்குமான கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். பார்த்தீங்களா, அப்போது இந்த மாதிரியான அடையாளத்தை நம்ம பார்க்குற போது, தூய்மைங்கிறது ஏதோ நம்ம வந்து கோயிலுக்கு போகிறப்ப தூய்மையாக போகணும், அழுக்கு துணி போட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது, மாறாக அதை விட உயர்ந்த ஒரு அடையாளம். அப்போது கடவுள் எதற்காக நம்மை அழைக்கிறாருன்னா, அந்த தூய்மைங்கிறது கடவுளுடைய சாயலாக இருக்கிறது. கடவுள் மனிதனை அவருடைய உருவிலே படைத்தார், அவருடைய சாயலில் படைத்தார், அவரை போல படைத்தார் என்றெல்லாம் நம்ம வார்த்தையில் வந்து வர்ணிக்கிறோம். ஆண்டவர் எப்படி படைத்தார் மனுஷனை அப்படின்னு விவிலியம் அதை மிக தெளிவாக நமக்கு காட்டுது. எபேசியர் 4:24, எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சாயலாக நாம் இருக்கிறோன்னு உணர்ந்துக்கிட்டாங்க பாருங்கள், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்மளுடைய இயல்பு, பழைய இயல்பு, அது ஒரு உலகை சார்ந்த இச்சைக்குரிய இயல்பு. அந்த இயல்பை மாற்றுவது தான் நம்மளுடைய போர், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மள்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிற காரியம். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், நீதியையும் தூய்மையையும் இங்கே ஒன்றா சேர்க்கப்படுகிறது. அப்போ நீதியும் தூய்மையும் இணைந்து போகிற ஒரே ஒரு தளம் உண்டு, அது கடவுளுடைய தளத்தில் தான். அதனால் நம்ம நீதின்னு சொன்னோம், தூய்மை அடையணும்னா என்ன செய்யணும்னா, நீதியோடு இருந்தால் நீ தூய்மை அடைவே. நம்ம போய் நூறு இல்லாத பாவம்லாம் செஞ்சுட்டு நான் போய் நூறு பேருக்கு சோறு போட்டு என் பாவத்தை கழிச்சிருவேன், நூறு கேண்டில் கொளுத்தி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் கடவுளுடைய நீதி இல்லை, கடவுளுடைய இரக்கம் அதில் கிடைக்காது, கடவுளிடத்தில் தூய்மையும் நீ அடைய முடியாது. நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறாங்க. ஃபால்ஸ், அதாவது பொய்த்தனமான ஒரு விதமான ஒரு ஆன்மீகம்னு அதை நம்ம சொல்கிறோம். அதுக்காக ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொடுக்கணும். அது உன் பாவத்தை எங்கிட்ட ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு 50 பேருக்கு சோறு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்போ எது பாவம், அந்த பாவத்திற்கான காரியம் என்ன? அங்கே ஒரு, இப்போ நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன், என்னிடத்துல 100 பேர் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு 100 ரூபாய் நான் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இன்றைய காலத்தினுடைய சம்பளத்தை நான் பேசலை, ஒரு உதாரணத்துக்காக 100 ரூபாய் நம்ம கொடுக்கணும். நான் என்ன செய்கிறேன், 70 ரூபாய் கொடுத்துட்டு 30 ரூபாயை நான் பையில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அவர்களை ஏமாற்றுகிறேன், அவர்களுக்கு உரிய அந்த ஊதியத்தை கொடுக்க மறுக்கிறேன். அது சமூக அநீதி. இது அந்த அநீதி. இதை போல் அநீதியான காரியங்களை எல்லாம் செய்துட்டு, அநீதியான காரியங்கள்லாம் செய்துட்டு 50 பேத்துக்கு சோறு போட்டால் எனக்கு கடவுள் என்னை தூய்மையாக்கி மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரா? கண்டிப்பாக கிடையாது. செய்ய வேண்டியதை செய்யாமல் வேறு ஒன்றை செய்து அதை செய்ய வேண்டிய ஒன்றுக்கு ஈடாக்க முடியுமான்னா முடியாது. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். சாமியார் ஒருத்தருக்கு சோறு போட்டுட்டு நான் ஏழைகளுக்கெல்லாம் சோறு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்லை. கண்ணை திறந்து பார்த்து யாருக்கு பசிக்குதுன்னு பார்த்து போடணும். குருவானவருக்கு சாப்பாடு போட்டுட்டா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு, உண்டியல் 50 ரூபா போட்டுட்டா கடவுள் அதை நிறைவடைஞ்சிருவார் என்று நாம் சிந்திப்பது ஒரு தவறான சிந்தனை. அதனால தான் கடவுள் இந்த நமக்கு சாடி பல இடத்துல அதை திட்டி தீர்க்கிறாரு. பாருங்கள், அந்த சாயல் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சீராக்கி ஞானம் 17:3 சொல்கிறது, தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார், தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். ஆண்டவருடைய சாயல் பாருங்கள். எபேசியர் 4:24 சொல்லுது, கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட, ஏற்கனவே சொல்லிட்டேன். யாக்கோபு 3:9 சொல்லுது, தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே. நாவை பற்றி பேசுது. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. நாவை பற்றி நம்ம இப்போ பேசலை, எடுக்கலை. ஆனால் அந்த கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை நீ தூத்துறியே, உன் அயலானை வந்து தூத்தி எடுக்கிறியே தீய வார்த்தைகளால். பிலிப்பியர் 3:21 சொல்லுது, தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் அவர். பாருங்கள், தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. அப்போது நம்முடைய உடல் அந்த மாட்சிக்குரிய உடலாக மாற வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அப்போ பாருங்கள், இந்த சாயலை குறித்து நம்ம பேசும்போது நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், இந்த சாயல் மாறுறதுக்கு என்ன செய்யணும், நிறைய வழிகள் உண்டு. இதை தான் முதல்படியாக நாங்கள் சொல்கிறது, பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க அப்படி சொல்கிறோம். எதுக்காக பைபிள் வாசிக்க சொல்கிறோம்? 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது, எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை. நாம் மட்டும் சாயல்னு சொல்லக்கூடாது, நாம் ஒரு சாயல், கடவுளுடைய சாயல். அதே போல் நற்செய்தி ஒளின்னு சொல்கிறோமே, கிறிஸ்துவின் நற்செய்தி ஒளி, அது கடவுளுடைய சாயல். அப்போ பைபிள் கடவுளுடைய சாயல். அப்போ இந்த சாயல் சரியாக இருக்கணும்னா இந்த சாயல் நமக்குள்ளே போகணும், கடவுளுடைய சாயல் நமக்குள்ளே வரணும். அதுக்கு தான் நற்செய்தியை வாசிங்க, இறைவார்த்தை வாசிங்கன்னு சொல்கிறோம். லேவியர் 16:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென பாவ கழுவாய் நிறைவேற்றப்படும், ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள். இப்போ பாவ கழுவாய் எப்படி நடந்தது? இரத்தத்தை வெட்டி, இது ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி பாவ கழுவாய் இரத்தத்தை சிந்துவாங்க, இன்னொரு பக்கம் நெருப்பில் இட்டு பலி ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க கொடுக்குற காணிக்கைகள் பலிகளை நெருப்பில் எரிப்பாங்க. பாருங்கள், இரண்டு விதமான ஒரு ஃபாலோ அப் இருந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அதுதான் பைபிள் சொல்லுது. மார்க் 9:49 9:49 பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். நெருப்பால் எரிக்கிறத வச்சு அப்போ நம்ம நம்மளுடையதிலும் ஒரு நெருப்பு தேவைப்படுது. இரத்தம் சிந்துதல், எபிரேயர் 9:22 சொல்லுது, உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ பாருங்கள், இந்த நெருப்பு, இரத்தம் சிந்துறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அடையாளமாய் வைக்கப்படுகிறது. தூய்மையாக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுகிறோம். பைபிள் வாசிக்கணும், ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம நெருப்பால் எரியணும். நெருப்புனா என்ன? ஆவிக்குரிய நெருப்பால் நம்ம எரிக்கணும். நம்மளை ஆவிக்குரிய நெருப்பு நம்மளை மூழ்கி அதற்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? பயணிக்க பார்க்கணும். மூன்றாவது காரியம், இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுதல். இரத்தம் அப்படின்னா என்ன? நம்ம உழைக்கும் போது நம்மகிட்டேருந்து ரத்தம் வீணாக போகுது, ரத்தம் வந்து இழக்கப்படுது. We are losing our blood. அப்போ ரத்தத்தை நம்ம சுண்ட வைக்கிறோம். வேலை செய்யும் போது ரத்தம் சுண்டுது. அப்போது ரத்தத்தை இழந்து தானே, அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, ரத்தத்தை சிந்தி இல்லை உன்னை நான் படிக்க வச்சேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை நான் வளர்த்தனே அப்படி சொல்லுவாங்க. அது உண்மை. எப்படின்னா, அவங்க உண்மையாக ரத்தத்தை சிந்தலை. அவர்களுக்காக உழைத்த உழைப்பையும், அவர்களுக்காக அவர்கள் இழந்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம், இழந்த அவர்களுடைய நன்மைத்தனங்கள் எல்லாம் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்போது நாம் தூய்மையாக்கப்படணும்னா, ஒன்று ஆவியில் நிரப்பப்படணும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய ரத்தத்தை பிறருக்காக கொடுப்பது, பிறருக்காக இழப்பது, அதுதான் நம்ம நம்முடைய திருப்பலியில் அந்த திரு ரத்தத்தோட ஒரு சொட்டு ரத்தம் மனித பலவீனத்தோடு இருக்கிற அடையாளம் சேர்க்கப்படுகிறது. அந்த ஒரு சொட்டு ரத்த தண்ணீராக நீ மாறணும். அந்த இரத்தத்தோடு கலக்கிற பாக்கியத்தை நீ பெறணும்னா, அதுதான் நமக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள திருவருகை காலத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு சுவாமி எங்கேயோ இருந்துக்கிட்டு கடவுள் நான் தான் அப்படின்னு சொன்னவர் இல்லை. அவர் இந்த பூமியில் மனுஷன் படக்கூடிய இந்த பாவ துன்பத்தில் அவர் தன்னை என்ன செய்தார்? ஒன்றுமில்லாத ஒரு சொட்டு தண்ணீராக சேர்த்துக்கிட்டார். அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பளித்தார். என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் இரத்தத்தை சிந்ததனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் எபிரேயர் 2:11 சொல்கிறது, தூய்மையாக்குகிறவர் கடவுள், தூய்மையாக்கப்படுவோர் நீங்களும் நானும், அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. கடவுள் என்ன செய்தார்? நம்மை வந்து சகோதரர், ஏன்னா தூய்மையாக்குகிறவரும் தூய்மையாக்கப்படுவோர் எல்லாரும் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்று, கடவுள் தான் எல்லாம். அதனால தான் சகோதர சகோதரிகளே நம்மளை அழைச்சார். அதனால் நீ வந்து ஒரு உதவி செய்கிற போது, ரத்தத்தை சிந்த போகிற போது, இது என் சொந்தக்காரன் அவனுக்கு கொடுப்பேன், இது எங்கள் அண்ணன், இவன் என் தம்பி, இவன் என் அக்கா, அதனால் இவன் என் தங்கச்சி அப்படின்னு நான் செய்கிறேன். அந்த வட்டத்தில் இருந்து மட்டும் நம்ம செய்ய முடியாது, கடந்து செய்ய வேண்டும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் சகோதர சகோதரிகள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற ஜாதிய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த தூய்மையாக்கலுக்குள்ளே இருக்கிற, தூய்மையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் வர முடியாது. இந்த உண்மைகள் சிலருக்கு மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சில உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது. என்ன பாருங்கள், அழிவுறுவோருக்கு இது மறைக்கப்பட்டு இருக்கிறது. 2 Corinthians 4:4 இதை நம்ம பார்க்குறோம். 3வது இறைவசனம் சொல்கிறேன், 2 Corinthians 4:3, நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. அழிவுறுவோருக்கு இந்த நற்செய்தியெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், படித்திருந்தாலும், அவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், அவர்களால் இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியாது. 4வது இறைவசனம் சொல்வது, இவ்வுலகின் தெய்வம், இந்த உலகத்தினுடைய தெய்வம், பணம், படிப்பு, பட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க எதை எதெல்லாம் பிடிச்சு வச்சுருக்கிறாங்களோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்களாக இருக்கிறார். இந்த உலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் பாருங்கள், கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் இந்த நற்செய்தி ஒளியை காண முடியாமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், போராட்டத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் பாடுகள் பட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, நர்மையான நாளில் ஆண்டவருடைய திருவருகை காலம், ஆண்டவர் பிறக்க போகிறாரு. வெளி அடையாளங்களை மட்டும் நம்ம யோசித்து, அதில் மட்டும் நம்மளுடைய மனசை வந்து பதிய வைத்து, அந்த விழாவை வெறுமையான ஒரு விழாவாக எடுத்து சென்று
இல்லாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒரு விடுதலையின் விழாவாக தூய்மை என்கிற அடையாளம் ஒரு விடுதலையின் அடையாளமாக இருப்பது போல நம்மளுடைய விழாவும் ஆண்டவரிடத்திலே ஒரு விடுதலையின் விழாவாக மாற நாம் முதல்ல எல்லா விதமான பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் விடுதலை அடைந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். இந்த திருப்பலியில் அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.
பெறுவோம் என் நகவா